I want to turn to Revelation chapter 3.
திருப்பிக்கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன்.
Here we read about the Lord Jesus speaking to a church.
சபைகளுக்கு கர்த்தர் பேசுகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் கேட்கிறோம்.
And to the leader of the church and to the whole church.
சபையின் மூப்பர்களுக்கும் முழு சபைக்கும் கர்த்தர் பேசுகிறார்.
And when Jesus speaks to a church, he speaks the truth.
தேவன் சபைக்கு பேசும் பொழுது அவர் சத்தியத்தை பேசுகிறார்.
When men speak, they may say so many nice things to us. When men speak to us, they may say many nice things to us.
புருஷர்களிடத்தில் மனிதர்கள் பேசும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு பேசுகிறார்கள்.
But when Jesus speaks, he speaks the truth.
அவர் வெறும் சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறார்.
See, the Lord Jesus is like a doctor.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வைத்தியரை போன்றவர்.
And the word of God is like a scanning machine that gives us a picture of our inside.
நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு ஸ்கேனிங், நம்மை முற்றிலும் ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு கருவை போன்று வேத வார்த்தையானது நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறது.
He shows us a true picture of what we are like in his eyes.
அவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு உண்மையான படத்தை இங்கே இயேசு காண்பிக்கின்றார்.
Many Christians look nice.
அநேக கிறிஸ்தவர்கள் பார்வைக்கு அழகாய் நன்றாக இருக்கிறார்கள்.
On the outside to other people.
வெளிப்புறத்திலே மற்றவர்கள் பார்வையில் கிறிஸ்தவர்கள் மிக நன்றாக இருக்கிறார்கள்.
But God's view of them may be very different.
ஆனால் தேவன் நம்மை உள்ளே பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் பார்க்கிறார்.
Now I have found that most believers are only concerned about the opinion of their fellow man.
அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், அவருடைய கூட இருக்கிற சகோதரர்களுக்கு முன்பதாக அவர் உண்மையான ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை நான் காண்கிறேன்.
பட் God's opinion of them may be quite different.
ஆனால் தேவன் அவரை பற்றி வைத்திருக்கிற கருத்து முற்றிலும் வித்தியாசமானது.
So I want all of you to ask yourself a question today.
இன்றைய மாலை நேரத்திலே உண்மையாய் ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் நீங்க கேட்கும்படியாய் நான் விரும்புகிறேன்.
Whose opinion are you interested in?
இன்றைக்கு யாருடைய கருத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள்?
Are you happy if your pastor is happy with you?
ஒருவேளை உங்கள் போதகர் உங்களிடத்தை ரொம்ப அன்பாக இருக்கலாம், நீங்க அதை திருப்தி கொள்கிறீர்களா?
Or all the believers in your church think you are a good brother or sister.
ஒருவேளை சபை விசுவாசிகள் உங்களை பார்த்து நீங்க நல்ல சகோதரர் நல்ல சகோதரி என்று சொல்வதில் நீங்க திருப்தி அடைகிறீர்களா?
See, if you are happy with that, you can never be a disciple of Jesus Christ.
நீங்கள் அந்த வார்த்தைகளிலே சந்தோஷமா இருந்துவிட்டால் இயேசுவுக்கு ஒரு கால சிஷ்யனா இருக்க முடியாது.
Here you find the Lord speaking straight to a church.
இங்கே ஆண்டவராகிய தேவன் சபைக்கு நேரடியாக பேசுகிறார்.
And what he says here to this church in Revelation 3 verse 15.
வெளிப்படுத்தின விசேஷம் 3:15 வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்?
I know your deeds that you are neither cold nor hot. I wish you were cold or hot, but because you are lukewarm, neither hot nor cold, I will spit you out of my mouth. Verse 16.
உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார்.
Now, I don't know when you read a word like that, how you feel.
நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எப்படி உணர்ந்தீர்களோ எனக்கு தெரியவில்லை.
I'll tell you how I feel.
எப்படி நான் உணர்ந்தேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Even today,
இன்றைக்கும்,
when I read that word,
அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம்,
I say, Lord, does that apply to me?
ஆண்டவரே, அந்த வார்த்தை என்னில் நீ கிரியை செய்ய என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.
Does this mean that I am lukewarm?
ஆண்டவரே, நான் வெதுவெதுப்பாய் இருக்கிறேனோ?
Am I on fire?
இல்லை, நான் அனலா இருக்கிறேனா?
Am I full of zeal and fire for the Lord?
உமக்காக வைராக்கியமாய் அனலுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேனா?
Or have I become lukewarm?
அல்லது குளிராக அல்லது வெதுவெதுப்பாய் நான் இருக்கிறேனா?
See, there are three categories of people here. Three groups of people.
இங்கே மூன்று விதமான ஜனங்களை பார்க்கிறோம்.
Those who are cold.
ஒருவர் குளிர சேர்ந்தவர்கள்.
Those who are hot.
அனல் உள்ளவர்கள்.
And the third, in between, neither hot nor cold.
மூன்றாவது குழுவினர் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாய்
இருக்கிறவர்கள்.
அவர்கள் வெதுவெதுப்பானவர்கள்.
Now, the cold people, we can say, are the people who don't come to the church and they are out in the world. They are not interested in any meetings like this.
குளிராய் இருக்கிறவர்கள் யார் என்று நாம் சொன்னால், இந்த சபைக்கு வராமல் இயேசு அறியாமல் வெளியிலே உலகத்திலே உலக போக்கிலே வாழ்கிற மக்கள் என்று நாம் கருதலாம்.
There are millions of people like that in this city.
இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அப்படி உண்டு.
They are cold.
அவர்கள் குளிரானவர்கள்.
And the hot,
அனலானவர்கள்.
They are the people who are on fire for the Lord.
அனலுள்ளவர்கள் யார் என்றால் தேவனுக்காக எப்பொழுதுமே அக்னியாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறவர்கள்.
By fire, being on fire, I don't mean that they are always going around doing some work.
அவர்கள் அக்னியில் சொன்னாலும் ஏதோ காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை.
There are a lot of people who do a lot of work for the Lord who are lukewarm.
தேவனுக்காக பல உற்சாகமான வேலை செய்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறார்கள்.
These people may have been working a lot.
இந்த ஜனங்கள் அதிகமாக கிரியை செய்தவர்கள்.
They were lukewarm.
ஆனாலும் அவர்கள் வெதுவெதுப்பாக இருந்தார்கள்.
To be on fire means that with my whole heart I love God.
அனல் உள்ள வாழ்க்கை என்பது என் முழு இருதயத்தோடும் நான் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும்.
Now why does the Lord say that it is better to be cold than to be lukewarm?
நீங்கள் அனலா இல்லை என்றால் ஒன்று குளிராது இருந்து விடலாம், ஆனால் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்.
He says, I would prefer you either become hot or cold.
இயேசு சொல்லுகிறார், ஒன்று நீ குளிரா இருக்க வேண்டும் இல்லை அனலா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
There is a proverb in the world that says something is better than nothing.
உலகத்திலே பழமொழி ஒன்று, ஒன்றுமில்லாதவருக்கு இந்த காரியம் மிக பெரியது என்று சொல்லக்கூடும்.
So which is better?
எது பெரியது?
To be cold,
குளிரா இருப்பதா,
or lukewarm,
அல்லது வெதுவெதுப்பா இருப்பதா?
According to human understanding,
மனுஷனுடைய யோசனையின்படி,
we'll say at least this person is coming to the meeting, that is better than those people out in the world.
இவர் சபைக்காவது அந்த கூட்டத்துக்காக வருகிறாரே, ஆனபடினால் மற்றவர்களை காட்டிலும் இவர் நல்லவர் என்று நாம் சொல்லலாம்.
Because they are coming to the meeting.
ஏனென்றால் நீங்க கூட்டத்துக்கு வருகிறீர்கள்.
But see what the Lord says.
ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்?
The Lord says, I wish you were cold out there in the world.
நீங்கள் உலகத்திலே குளிரா இருந்து விடலாம்.
If you come here,
இங்கே நீ வருவீர்கள் என்றால்,
you must be on fire.
நீங்கள் இங்கே வருவது அத்தனை பேரும் அனலாக மாத்திரமே இருக்க வேண்டும். Hallelujah.
All with all your heart, you got to love God.
முழு இருதயத்தோடும் தேவனுக்கு அன்பு கூட வேண்டும்.
So the Lord does not want people who are lukewarm.
தேவன் வெதுவெதுப்பா ஜனங்களை ஒருபோதும் விரும்புவதில்லை.
He says, either go right out into the world or be 100% for me.
ஒன்று உலகத்திலே குளிரா இருந்து விடு, இல்லை என்றால் 100% எனக்காக அனலாயிரு என்று சொல்கின்றார்.
That's what it means to be a disciple.
அதுதான் சிஷ்யத்துவம், சிஷ்யராகுதல்.
But today we have so many people who say they are believers.
இன்றைக்கு நாம் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை விசுவாசிகள் என்று அழைக்கின்றோம்.
They are not in the world.
அவர்கள் உலகத்தில் இல்லை.
And they are not 100% for God.
ஆனால் 100% கடவுளிடத்திலும் இல்லை.
They are in between.
அவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறார்கள்.
They are believers.
அவர்கள் விசுவாசிகள் தான்.
They are not unbelievers.
அவர்கள் அவிசுவாசிகள் அல்ல.
They are believers.
அவர்கள் விசுவாசிகள்.
But they are not disciples.
ஆனால் அவர்கள் சீஷர்கள் அல்ல.
That's the great tragedy.
அதுதான் மிகப்பெரிய பரிதாபமான நிலை.
A disciple is one who loves God with all his heart.
சீஷன் என்பவன் தன் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு அன்பு கூற வேண்டும்.
Now, as I grow older, I may not be able to do so much as I could when I was 25 years old.
நான் இப்பொழுது வயது சென்றவன் ஆகிவிட்டேன். என்னால் என்னுடைய 25 வயதில் செய்த வேலையை போல அதிகமாக செய்ய முடியவில்லை.
But
ஆனால்
I say, Lord, the fire in my heart for you must be more than when I was 25 years old.
ஆனால் தேவனுக்கு சொல்லுகிறதாவது, என்னுடைய 25 வயதை காட்டிலும் இந்த வயதில் எனக்குள்ளா இருக்கிற அக்னியானது நாளுக்கு நாள் அதிகப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah.
I may not be able to work as much as someone who is 30 years old.
ஒருவேளை 30 வயதுள்ள ஒரு மனுஷனை போல என்னால் அதிகமாக வேலை செய்ய முடியாமல் போகலாம்.
But the fire and love for God in my heart must be much more today.
ஆனால் எனக்குள்ள இருக்கிற பற்றி இருக்கிற அக்னி, கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் நாளுக்கு நாள் பெருகும். Hallelujah.
That's how it must be in all of our lives.
அதுதான் நம்முடைய எல்லாருடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும்.
Remember once Jesus, somebody asked Jesus, what is the greatest commandment in the law?
உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், நீங்க யோசிங்க. இயேசுவிற்கு ஒரு சிலர் வந்து இருக்கிற பிரதான கட்டளை எது என்று
சொன்னார்கள்.
சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் இப்படி சொன்னார்.
22
22 அதிகாரத்தில்
Matthew 22 Jesus
22 ல சொன்னார் இயேசு,
verse 37
37வது வசனம்,
here is the greatest commandment.
இங்கதான் மிகப்பெரிய பிரதான கட்டளை.
You must love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
Now just listen to that.
இதை கவனிங்க.
If you love God with all your heart,
தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் நேசிப்பீர்கள் என்றால்,
If you love God with all your heart,
உங்கள் முழு மனதோடு இதயத்தோடு கர்த்தரை நேசிப்பீர்கள் என்றார்.
How much place will there be in your heart for loving money? How much place will there be in your heart to love money?
பணத்தை நேசிப்பதில் உங்கள் இதயத்தில் எவ்வளவு இடம் இருக்கிறது?
If all your heart is filled with love for God,
உங்கள் முழு இதயமும் கர்த்தருக்கு அன்பு கூறும் என்றால்,
no place.
அங்கு நிச்சயமாக பணத்துக்கு இடம் இல்லை.
How much place will there be in your heart to love your wife?
உங்கள் மனைவியை நேசிப்பதற்கு உங்கள் இதயத்தில் எவ்வளவு இடம் இருக்கிறது?
No place.
இடமே இல்லை.
Only God.
வெறும் தேவனுக்கு மாத்திரமே.
He said here, read it carefully with all your heart.
முழு இதயத்தோடு.
He doesn't say, give me first place in your heart and give second place to somebody else, third second place to your wife, third place to your children, fourth place to your parents. He doesn't say like that.
தேவன் உன் இதயத்திலே முதலாவது எனக்கு இடம் கொடு, அதற்கு பிறகு உன் மனைவிக்கு இடம் கொடு, அதன் பிறகு உன் பிள்ளைக்கு இடம் கொடு, அதன் பிறகு உன் உறவினர் கொடு என்று சொல்லவில்லை.
What does he say here?
அவங்க என்ன சொல்கிறார்?
Read it carefully.
நன்றாய் வாசியுங்கள்.
You got to love God with all your heart.
முழு இதயத்தோடு கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும்.
There is no place in your heart for anybody else.
உலகத்திலே இந்த இதயத்திலே வேறு யாருக்கும் இடம் இல்லை.
That is a disciple.
அவர்கள் தான் சீஷர்கள். கையில் இருக்கிற மைபத்துமாக. Hallelujah.
That is what it means to be on fire.
அதுதான் அக்கினியால் நிரம்பியிருக்கிற ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது.
You remember when Moses saw bush on fire?
மோசே முச்செடியிலே அந்த அக்கினியை கண்ட பொழுது,
it was not half the bush which was burning.
முச்செடியின் பாதி பகுதி எரியவில்லை.
No, the whole bush was on fire.
முழு முச்செடி புதரும் எரிந்தது.
That's how it must be in my heart.
அதே போல தான் என் இருதயமும்.
Now many people, they love other things.
அநேக ஜனங்கள் மற்ற காரியங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள்.
They say they love God and they want to love their wife.
அவர் சொல்வார்கள், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், என் மனைவி நான் நேசிக்கிறேன்.
But then they fight with their wife also.
அங்கே மனைவியிடத்து சண்டையும் நடக்கிறது.
But when you love God with all your heart,
ஆனால் தேவனை உன் முழு இதயத்தோடு நேசிப்பாயென்றால்,
you'll never fight with your wife.
ஆனால் உங்கள் மனைவியிடத்தில் ஒரு கால சண்டை போட மாட்டீர்கள்.
That is the way.
அதுதான் வழி.
When you love God with all your heart, you will love your wife better than when you try to love your wife.
நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிப்பீர்கள் என்றால், நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக உங்கள் மனைவியிடம் அன்பு கூற முடியும்.
The secret of living according to the New Testament standards is first of all to love God with all your heart.
இந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின்படி நாம் ஜீவனம் செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய தரமானது முழு இதயத்தோடும் கர்த்தரை நேசிக்கிறதில் அடங்கியிருக்கிறது.
You know, there are many people who read the commandments in the Bible.
அநேகர் வேதத்தில் இருக்கிற கட்டளைகளை இப்படி படிக்கிறார்கள்.
And they think, oh, it is so difficult, this standard.
அவர் சொல்கிறார்கள், இதனுடைய தரம் மிக கடினமானது.
You shouldn't get angry.
கோபப்படக்கூடாது.
You must not lust with your eyes.
உங்கள் கண்களை நான் இச்சையோடு நோக்கக்கூடாது.
You must always speak the truth.
எப்பொழுது சத்தியத்தை பேச வேண்டும்.
You must not hate even one person in the world.
உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது.
You must forgive everybody.
எல்லாரும் மன்னிக்க வேண்டும்.
Have no bitterness in your heart against anyone.
யார் மேலே நமக்கு வருத்தமோ கஷ்டமோ இருக்கக்கூடாது.
Somebody slaps you on one cheek, forgive him and turn the other cheek.
உங்கள் கன்னத்தை ஒரு அடித்தால் உடனே மறு கன்னத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
Never be jealous of anybody.
யாருமே பொறாமை கொள்ளக்கூடாது.
Don't become in competition with other people.
மற்றவர்களிடத்தில் போட்டி போடக்கூடாது.
Never be proud.
யாரிடத்தில் பெருமை பாராட்டக்கூடாது.
Always humble yourself.
எல்லாவற்றிலும் தாழ்மையா இருக்க வேண்டும்.
It sounds very difficult.
ஓ, இது மிக கடினமானது.
It is very difficult.
இது ரொம்ப கடினம்.
When you don't love God with all your heart, all these commandments are difficult.
உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் கர்த்தரை நேசிக்கவில்லை என்றால் எல்லா காரியமும் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும்.
But when you love God with all your heart,
ஆனால் முழு இதயத்தோடு தேவனை நேசிப்போம் என்றால்,
it becomes very easy.
இந்த காரியங்கள் மிக சுலபமாக நமக்கு இருக்கு.
Okay, now I'll show you an example from the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக காண்பிக்கின்றேன்.
You heard of Jacob.
யாக்கோபை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
We read in Genesis in chapter 29.
அதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம்.
That Jacob went to visit his mother's brother Laban.
யாக்கோபு லாபானை சந்திக்க கடந்து செல்கிறதை வாசிக்கின்றோம்.
And Laban had two daughters.
லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் உண்டு.
The name of the first one was Leah and the name of the second one was Rachel.
ஒரு மகளின் பெயர் லேயாள், இன்னொரு மகளின் பெயர் ராகேல்.
Leah was not very good looking and Jacob had no interest in her.
லேயாள் பார்வைக்கு அவ்வளவு அழகாக இல்லை, யாக்கோபுக்கு அவளை அதிகமாக பிடிக்கவில்லை.
But Rachel was so beautiful that Jacob fell in love with her immediately.
ஆனால் ராகேலோ பார்வைக்கு மிக அழகாக இருந்தால் உடனே யாக்கோபுக்கு அவள் மேல் அன்பு பிறந்தது.
Now in those days,
அந்த நாட்களிலே,
the man had to pay the dowry to the girl's father to marry a girl.
Purushan yare manaka pogirano andha pennude thagappanukku dowry kodukka vendiya palakkam andha naatkalil irundathu.
This is the opposite of what we have, what is happening today.
Anal indraki pen vittar maapu vittarku dowry kodukka vendiya irukkar.
So Jacob knew,
யாக்கோபுக்கு தெரியும்,
if I want to marry Rachel I have to give a lot of money to her father.
ராகேலை நான் மணக்க வேண்டும் என்றால் அவருடைய தகப்பனாருக்கு அதிக பணம் நான் கொடுக்க வேண்டும்.
But he had no money.
நான் அவனுக்கு பணமோ இல்லை.
So what did he do?
என்ன செய்தான்?
He told Rachel's father.
அவர் ராகேலுடைய தகப்பனை பார்த்து சொல்கிறார்.
Verse 20.
20வது வசனம்.
I don't have any money.
எனக்கு பணம் இல்லை.
But I will work for you for 7 years if you will give me your daughter.
உங்கள் பெண்ணை எனக்கு திருமணம் முடிக்க கொடுப்பில் என்றால் 7 வருஷம் உங்களுக்கு நான் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறான்.
You think it's easy to work for 7 years?
7 வருஷம் வேலை செய்வது சுலபமா?
It was not an office job.
அது ஒரு அலுவலகத்தில் உள்ள வேலை அல்ல.
He had to work in the field.
அது ஒரு நிலத்தில் செய்ய வேண்டிய வேலை.
Sleep in the field and look after the sheep at night.
நிலத்தில் சென்று ஆடுகளை மேய்க்க வேண்டும் இரவு நேரத்தில்.
Walk in the hot sun and feed the sheep in the pastures.
பகல் பயங்கரமான வெயில் நேரத்தில் ஆடுகளை மேய்த்து அவர்களை போஷிக்க வேண்டும்.
And if one sheep is lost, he has to pay for it.
ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் அதற்கு இவன் தான் பணம் செலுத்த வேண்டும்.
It's not an easy job.
அது ஒரு சாதாரண வேலை அல்ல.
He had to work for 7 years.
7 வருடம் இப்படி வேலை செய்ய வேண்டும்.
But it says here,
இங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
that all those 7 years appeared like a few days.
ஆனால் அந்த 7 வருடமும் யாக்கோபுக்கு சில நாட்களை போன்றிருந்ததாம்.
How?
எப்படி?
Because he loved this girl so much, he said, I am willing to work because at the end I'll get this girl.
ராகேலை அதிகமாய் அவன் நேசித்தபடியால் இந்த 7 வருடங்கள் அவனுக்கு 7 நாட்களை போல இருந்தது. அதற்கான எவ்வளவு கஷ்டப்படும் என்று சொல்கிறான்.
You see how love can change a person's attitude to his work.
அன்பானது ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தை எந்த அளவுக்கு மாற்றுவது என்று பாருங்க.
Now supposing you, Laban had told Jacob like this.
ஒருவேளை யாக்கோபிடத்தில் லாபான் இப்படி சொல்வார் என்றால்,
okay, you worked 7 years for Leah.
சரி, லேயாவுக்காக நீ 7 வருஷம் வேலை செய்.
Even after one day he would get tired.
ஒரு நாள் கூட
he will get tired.
நீ நிச்சயமாய் சோர்ந்து போவாய்.
He said, who's going to work for this woman?
இந்த பெண்ணுக்காக நிச்சயம் யார் வேலை செய்வார்கள்?
Not even one week.
ஒரு வாரம் கூட வேலை செய்ய முடியாது.
Why this difference?
ஏன் இந்த வித்தியாசங்கள்?
The same work.
ஒரே வேலை.
For one woman he is willing to work 7 years.
ஒரு பெண்ணுக்காக 7 வருடம் வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்.
Another woman he will not even work 3 days.
ஆனா இன்னொரு பெண்ணுக்கு 7 நாள் கூட வேலை செய்ய விருப்பம் இல்லை.
Same work.
ஒரே வேலை.
I find this is a picture of 2 types of believers.
அதுதான் ரெண்டு விதமான விசுவாசி கூட்டத்தை காண்பிக்கிறது.
For one type of believer,
ஒரு வகையான ஜனம்,
even to live a holy life for 3 days it is a burden.
3 நாட்கள் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்றாலும் அது அவருக்கு மிக மிக கடினமா இருக்கிறது.
3 days I cannot lose my temper.
ஐயோ, 3 நாட்கள் என்னால் கோபப்படாமல் இருக்க முடியாதே.
3 days I cannot shout at my wife.
என் மனைவியிடத்தில் 3 நாட்கள் மனைவியிடத்திலோ புருஷனிடத்திலோ சத்தப்படாமல் இருக்க முடியாதே.
3 days I have to speak the truth the whole day.
ஓ, மூன்று நாட்கள் சத்தியத்தை உண்மையை பேச வேண்டுமே.
3 days I have to humble myself.
3 நாட்கள் என்னை தாழ்த்த வேண்டுமா?
Not worth it.
இது என்னால் முடியாது.
Why?
ஏன்?
Because there is no love.
அவள் இருதயத்தில் அன்பு இல்லை.
Jesus is like Leah for you.
Yesu sila nerathil ungalku leyalai pol irukkar.
No love.
Anbu illai.
3 days is a burden.
3 naatku oru baarama irukkirathu.
Another person,
innoru vagaiyana kootam,
he loves the Lord like Rachel.
Avargal Ragale nesithathu pol Yesuvai nesikkirargal.
7 years.
7 varudam.
Don't get angry.
Kovapadamal.
Don't get bitter.
Endha kasappum vekkamal.
Humble yourself.
Thaalmaiyaga irundhu.
Forgive.
மன்னிக்கிறது.
Lord, gladly.
ஓ, சந்தோஷமா செய்கிறேன் ஆண்டவரே.
It is only like a few days.
அது ஒரு சில நாட்களை போன்று இருக்கிறது.
What is it that makes the difference?
என்ன காரியம் வித்தியாசம் படுத்துகிறது இந்த விஷயத்தில்?
Love.
அன்பு.
And you know what happened? I'll tell you some more. That's not the end of the story.
இன்னும் இந்த கதையில இருந்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
See, Jacob is a very smart fellow.
யாக்கோபு ரொம்ப ஞானவான்.
He is so smart that even when he was born, he came out grabbing his brother's leg.
அவன் பிறக்கும்போது தந்தசாலையா இருந்தபடியால் அவனுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடித்துக்கொண்டே வெளியே வந்தான்.
His name, so they named him Jacob, which means grabber.
ஆகையினால்தான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள். எத்தன்.
Jacob means grabber.
அவன் பிடித்து இழுக்கிறவன், மற்றவர்கள் இச்சித்து இழுக்கிறவன்.
Because he came out like that from the mother's womb with the holding on to his brother's leg.
தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடித்துக்கொண்டே அவன் வெளியில வருகிறதை பார்க்கின்றோம்.
Because God had said the elder will serve the younger.
என்ன வேதம் சொல்கிறது? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார்.
Jacob didn't know that.
அது அவனுக்கு தெரியாது.
He wanted to come out first.
ஆனாலும் முதலே வெளியில வர விரும்பினான்.
But somehow his brother came out few seconds before him.
ஆனாலும் அவருடைய மூத்த சகோதரன் வெளியே வந்து விட்டான்.
He grabbed his leg.
ஆனாலும் வேகமா போய் காலை பிடித்துக் கொண்டான்.
And after that,
சில நாட்கள் பிறகு,
when he grew up,
வளர்ந்த பிறகு,
he grabbed the birthright from his brother.
அவனுடைய சகோதர பாகத்தை இவன் வாங்கிக் கொண்டான்.
He cheated his brother.
தன் சகோதரனை ஏமாற்றினான்.
Then little later he cheated his father also.
அவருடைய தகப்பனாரை அவன் ஏமாற்றினான்.
He said, I am Esau.
நான் தான் ஏசா.
Very clever.
ரொம்ப தந்திரசாலி.
He could cheat his brother.
தன் சகோதரனை ஏமாற்ற முடியும்.
He could cheat his father.
அவருடைய தகப்பனை அவனால் ஏமாற்ற முடியும்.
And then one day he met a man who was cleverer than him also.
ஆனால் ஒரு நாள் தன்னை விட தந்திரசாலி ஒருத்தர் சந்திக்க நேரிட்டது.
And that was his uncle.
அது அவருடைய மாமனார்.
You know, sometimes God does things like that.
சில நேரங்களில் இப்படிப்பட்ட மனுஷனை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார்.
You are a very clever person, then one day God will cheat you through somebody who is cleverer than you.
நீங்கள் தந்திரசாலியாய் மற்றவர்களை ஏமாற்றுவீர்கள் என்றால் உங்களை ஏமாற்ற இன்னொரு மனுஷனை கத்த பயன்படுத்துவார்.
So Laban was a very shrewd man.
லாபான் மிக மிக ஞானவான்.
So Jacob said, okay, I worked for 7 years, now give me my wife.
உன்ன யாக்கோபு சொன்னான், நான் 7 வருஷம் வேலை செய்து விட்டேன், இரண்டு மனைவி எனக்கு கொடுங்க.
So Laban was a very clever man.
Laban mega mega tandrasali.
He said, okay, we'll have the marriage today, but we'll have it at night.
Nam okay indrike na kalyana olungu panirala, ana and kalyana iravu netu nadakkum endru solugira.
Night there was no electricity those days, you can't see very clearly.
Andha naatkalile minsaram illadanal maga irutta irundha.
And secondly he said, before the marriage we'll have a party.
Irandava solugiran thirumanathu munbaga oru party ondu olungu seiya vendum.
You read that in verse 22.
22 verse 22nd vasanathil adu
navasikkirom. He got Jacob completely drunk in that party.
Andha virumbile Yaakovukku adhigamai kudikka koduthu vittargal.
So it was night, he was drunk.
Iravu neram kudithu vittan.
And those days the bride will come with a thick veil on his face, you don't even know who's underneath that veil.
Andha naatkalile manappennanavu thalle muttilum maraithu kondu varuva, yaar andha penn endra yaarukku theriyadhu.
Laban was a really smart fellow.
Laban unmaiyave miga miga thandrasali.
And after Jacob was drunk,
யாக்கோபு குடித்து வெறுத்த பிறகு,
Laban said, now we'll have the wedding.
இப்பொழுது திருமணத்தை நடத்தலாம் என்று யாக்கோபுக்கு லாபன் சொல்கிறார்.
Here is this woman coming with the veil.
இங்கே அந்த பெண்ணானவள் முழுவதும் தன்னை மறைத்தவளாய் வருகிறாள்.
And Jacob holds his hand, holds her hand and gets married.
யாக்கோபு அந்த பெண்ணுடைய கரத்தை பிடிக்கிறான். திருமணம் நடக்கிறது.
And goes to the tent.
அங்கே அவர்கள் அறைக்கு செல்கிறார்கள்.
And he wakes up in the morning.
காலையில் எழுந்து பார்க்கிறான்.
And he said, who is this?
யாரோ ஒரு பெண் உட்கார், யார் அவள்?
This is not Rachel.
இது ராகேல் இல்லையே.
This is Leah.
இது லேயாளா இருக்கிறாளே.
And he gets so angry.
Romba romba adhigama kovapadugiran.
He finally found somebody who cheated him.
Oh, thanai yara yamaatti vittal endra arindavan.
And he goes to Laban.
Avan neraga Labanathil sendra.
And Laban said, see, we have a custom here.
Odai Laban solugiran, idu dhaan inge nadakkira engoda kalaacharam.
I didn't tell you that 7 years ago, but I'm telling you now, the custom is that you have to marry the elder girl first.
இந்த கலாச்சாரம் அந்த நாட்டில் இருந்தது, அதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக ஒரு வீட்டில் பெண் எடுக்க வேண்டும் என்றால் மூத்த பெண்ணுக்கு தான் திருமணம் நடக்க வேண்டும்.
So he said, if you work another 7 years, I will give you Rachel also.
நீ இன்னொரு 7 வருஷம் வேலை செய், நான் நிச்சயமாக ராகேல உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன்.
So the poor man, he goes out and works another 7 years.
இந்த யாக்கோபு அதிக அன்பு வைத்திருந்தபடியால் இன்னொரு 7 வருஷம் செய்வதற்கு சந்தோஷமா போகிறான்.
How many years did he work for that one girl?
ஒரு பெண்ணுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்கிறான்?
14 years.
14 ஆண்டு.
Can you count how much dowry that is?
அது எவ்வளவு டவுரி கொடுத்திருக்கோம் தெரியுமா? வரதட்சணை.
You calculate how much you earn in your office for 14 years. That is the dowry.
14 aandugal neengal ulaithu sambaditha varumanai kutti paargal, adhu dhaan varadachana.
Oh, will you give so much money to marry one girl?
Or penne thirumana panna ivlo thana selavu pannuveerla?
But he didn't.
Ana avan seidhan.
He gave the money.
Na panatha koduthan.
He gave his time.
Nerathai koduthan.
And it was nothing.
Ana adu ondrumilla.
His bank account was empty.
Avanudaiya bank account muttilum gaali aagivittadhu.
Because of love.
ஏனென்றா அன்பு.
When you love, you'll give your money, you'll give your time, you'll give your energy, everything will be nothing.
நீங்க அன்பு செலுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய நேரம், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அது போய்விடும்.
For Leah, he would not even do that for one day.
லேயாளுக்காக ஒரு நாள் கூட செய்ய முடியும் விருப்பமில்லை.
I want to say to all of you sitting here.
இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் பார்த்து சொல்லுறதாவது,
your attitude to God's commandments is one of these two attitudes.
இந்த ரெண்டு காரியங்களில் தான் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுவதில் உங்கள் மனப்பான்மை அமைந்திருக்கிறது.
If you love the Lord like Jacob loved Leah, every commandment will be a burden.
நீங்கள் யாக்கோபு லேயாளை நேசித்தது போல நேசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய கட்டளை எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்.
He married her. He married Leah.
அவளையால திரும்ப பண்ணினார்.
But he did not love her.
ஆனால் அவளை நேசிக்கவில்லை.
Everything he did was a burden.
எல்லா காரியமும் அவனுக்கு பாரமா இருந்தது.
But when he loved Rachel.
ஆனால் ராகேலை அவன் நேசித்தது போல.
14 years was nothing.
14 ஆண்டுகள் மிக விரைவாய் போய் விட்டது. ஒன்றுமில்லை.
That's what happens when you love.
நீங்கள் தேவனை இப்படி நேசிப்பீர்கள் என்றால் அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.
That is the difference between a disciple and a believer.
ஒரு விசுவாசிக்கும் சீஷனுக்குள்ள வித்தியாசம் இதுதான்.
Now you tell me.
நீங்க சொல்லுங்க.
Are you a disciple or a believer? I am not going to tell you. You tell me.
நீங்க சொல்லுங்க. நீங்க விசுவாசியா அல்லது சீஷரா?
If you are a disciple, every commandment in the law, in the word of God, you will want to obey because you love the Lord with all your heart.
நீங்க சீஷனா இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து முழு இதயத்தோடும் கட்டளைக்கு அன்பு கூறுவீர்கள்.
Now I'll give you the testimony of a man who worked for the Lord for 65 years.
நான் இப்போ ஒரு உதாரணம் கொடுக்க போறேன். 65 ஆண்டுகள் ஆண்டவருக்காக வேலை செய்த ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன்.
You read in 1 John chapter 5.
1 யோவான் 5 அதிகாரத்தை வாசித்து பாருங்க.
John the apostle wrote this when he was 95 years old.
அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த அதிகாரத்தை 95 ஆம் வயதிலே எழுதுகிறார்.
At the age of 30 on the day of Pentecost he was baptized in the Holy Spirit.
தன்னுடைய 30வது வயதிலே பெந்தகோஸ்தின் நாள் வந்த பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்.
That was when he was 30.
அப்பொழுது அவன் வயது 30.
Now it is 65 years later.
இப்பொழுது 65 ஆண்டுகளுக்கு பிறகு.
He is an old man, 95 years old.
மிக மிக பெரிய வயதானவன், 95 வயது உள்ளவன்.
And listen to his testimony.
இந்த சாட்சி நீங்க வாசித்து பாருங்க.
This is not just 14 years like David like Jacob did for Rachel.
யாக்கோபு ராகேலுக்காக செய்த 14 ஆண்டுகள் வேலை போன்ற அல்ல.
65 years.
65 ஆண்டுகள்
he has suffered.
அவன் கஷ்டப்பட்டான்.
They threw him alone in an island called Patmos.
அவன் பத்மோ என்கிற தனிப்பட்ட ஒரு தீவிலே கொண்டு அவனை தூக்கி எறிந்தார்கள்.
Persecuted him.
அங்கே அவனை உபத்திரவப்படுத்தினார்கள்.
And what does he say?
அவன் என்ன சொல்கிறான்?
1 John 5 verse 3.
1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம்.
This is the love of God that we keep his commandments and his commandments are not a burden.
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல.
Listen to that.
His
commandments are not a burden.
அவருடைய கட்டளைகள் பாரமானவர்கள் அல்ல.
He had kept those commandments for 65 years and he said it's not a burden.
65 ஆண்டுகள் கர்த்தருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்பணிந்து நடக்கிறான். அவன் சொல்லுகிறான் அது பாரமா இல்லை.
Do you find God's commandments a burden?
நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளைகள் பாரமா எண்ணுகிறீர்களோ?
I'll tell you why.
உங்களுக்கு நான் ஏன் என்று சொல்கிறேன்.
Because you look at Jesus today just like Jacob looked at Leah.
நீங்கள் இன்றைக்கு இயேசுவை யாக்கோபு லேயாளை பார்த்தது போல இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
Ah, you sing the song saying you love the Lord.
ஒருவேளை இயேசுவிற்கு அன்பா இருக்கேன் நீங்க பாட்டு பாடலாம்.
But you don't really love him.
ஆனா உண்மையாகவே நீங்க நேசிக்கவில்லை.
And the proof that you don't love him
மட்டுமே நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
In the early part of my Christian life I thought these commandments are a burden.
நான் இரண்டு ஆரம்ப நாட்களிலே இந்த கட்டளைகள் எல்லாம் எனக்கு பாரம் என்று நான் நினைத்தேன்.
But not now.
இப்பொழுது அல்ல.
For many many years now.
எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு.
It has been a tremendous joy for me to serve the Lord.
எனக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வதென்றால் இப்பொழுது அதிக சந்தோஷமா இருக்கிறது.
I wish I have another 30 years to serve the Lord.
30 ஆண்டுகளாக நான் கர்த்தருக்கு சேவை செய்கிறேன்.
It is not a burden.
இது எனக்கு பாரமா இல்லை.
It's not a burden to speak kindly to my wife.
என்னுடைய மனைவிக்கு அன்பா பேசுவது எனக்கு பாரமா இல்லை.
It's not a burden to forgive somebody who hurt me.
எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவளை மன்னிப்பதில் எனக்கு அது பாரமாக இல்லை.
It's not a burden to humble myself.
என்னை தாழ்மைப்படுத்துவது எனக்கு பாரமாக இல்லை.
Everything has changed because I decided to love God with all my heart.
என் வாழ்க்கையில் எல்லா மாற்றம் வந்தது காரணம் என்ன? என் முழு இதயத்தோடு என் நேசரை தேவனை நேசிக்க ஆரம்பித்தேன். ஹalleluya.
That is the secret.
அதுதான் ரகசியம்.
You must love God more than you love your wife.
உங்கள் மனைவியை காட்டிலும் உங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா?
You must love God more than you love your parents.
உங்கள் பெற்றோரை காட்டிலும் தேவனை நீங்க அதிகமா நேசிக்க வேண்டும்.
More than you love your children.
உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தரை அதிகமா நேசிக்க வேண்டும்.
More than you love your job.
உங்கள் வேலையை காட்டிலும் கர்த்தரை அதிகமா நேசிக்க வேண்டும்.
More than you love your house.
உங்களுடைய வீட்டை காட்டிலும் கர்த்தரை அதிகமா நேசிக்க வேண்டும்.
More than you love your bank account.
உங்களுடைய பணத்தை பேங்க்ல இருக்கிற காட்டிலும் அதிகமா கர்த்தரை நேசிக்க வேண்டும்.
If I suddenly come and cut open your heart, I must see heart full of love for Jesus Christ.
திடீரென்று வந்து உங்கள் இருதயத்தை நான் அறுத்து உள்ளே எட்டி பார்ப்பேன் என்றால் உங்கள் முழு இருதயமும் கர்த்தரை நேசிக்கிறதை காண வேண்டும். ஹalleluya.
That's what it means to be a disciple.
அதுதான் சீஷன் என்பதற்கு அர்த்தம்.
And when you love the Lord with all your heart,
உங்கள் தேவனை முழு இருதயத்தை நேசிக்கும் பொழுது,
everything in the word of God will become light.
வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு லகுவாக தோன்றும், எளிமையாக இருக்கும்.
Easy.
அது மிக எளிமையாக இருக்கும்.
See what Jesus said in Matthew 11.
மத்தேயு 11 அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறார் வாசிப்போம்.
Verse 28.
28 வசனம்.
Come to me, all who are weary and heavy laden. Matthew 11.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க.
And take my yoke upon you, verse 29.
என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமருங்கள் என்று இயேசு சொல்கிறார்.
And you will find, verse 30, that my yoke is easy and my burden is light.
30 வசனத்தில் வாசிக்கிறோம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்றார்.
Easy and light.
மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறது.
Have you found the Christian life to be easy and light?
உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் மெதுவாக லகுவாக உணர்கிறீர்களா?
I found it.
நான் அதை அப்படி உணர்கிறேன்.
I'm not trying to bluff you, it is the truth.
நான் சும்மா உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, உண்மையாக சொல்லுகிறேன்.
But I know to many Christians it is not easy, it is not light.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவம் என்பது லகுவாகவும் இல்லை மெதுவாகவும் இல்லை, பாரமாக இருக்கிறது.
They are like in verse 28, weary and heavy laden.
28 வசனத்தை போல வருத்தப்படுகிற ஒரு அனுபவத்தோடு, பார சுமக்கிற ஒரு அனுபவத்தோடு கிறிஸ்தவத்தை உணர்கிறார்கள்.
It is like Jacob working for Leah.
யாக்கோபு லேயாளுக்கு வேலை செய்தது போல.
After one day he has worked.
ஒரு நாளுக்கு பிறகு அவன் வேலை செய்த ஒரு நாள் பிறகு,
you go to Jacob and say, well brother, how is it going?
யாக்கோபை பார்த்து நீங்க கேட்டு, என்ன யாக்கோபை எப்படி இருக்கா, எப்படி வேலை போகிறது?
Brother, it's tough.
ஓ சகோதரன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
All day I had to work, no rest.
எனக்கு இளைப்பாறுதலே இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவான்.
Why does he feel like that?
ஏன் அப்படி அவன் உணர்கிறான்?
Because at the end of it all, I'm going to get this Leah.
ஏனா 7 வருஷம் வேலை செஞ்ச பிறகு எனக்கு கிடைக்க போறது லேயா.
But when he thinks that he's going to get Rachel,
ana Rachel kedaikka pogiral endru kettu avan vela seiyradha neenga kelpil endral,
you see this man perspiring in the sun, sweating, working for 7 years,
kadum veililum miga urchagamai bharathodu vela seiyradha 7 varsha velathai neenga kaanalam.
You ask him, brother, I see you perspiring 7 years, are you tired?
யாக்கோபே, 7 வருட வேலை செய்யறீங்க, ஆனாலும் இளைப்பாறன மாதிரி, டயர்ட் ஆன மாதிரி, சோர்ந்து போன மாதிரி தெரியலையே என்று சொல்லுவார்.
Are you weary, heavy laden?
ஐயோ, நீங்க ரொம்ப பாரப்பட்ட வேலை செய்யல என்று சொன்னால்,
he says, I'm excited.
உடனே அவன் சொல்லுவான், இல்ல இல்ல, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
Just a few days, it's all over now.
ஓ, 7 வருடம் எனக்கு வந்து ஒரு 7 நாட்கள் போய் ஓடிவிட்டது.
And then he gets the wrong wife.
ஆனால் அவன் கடைசியில தவறான மனைவி பெற்றுக் கொள்கிறான்.
And then you go to him after that.
அதுக்கு பிறகு நீங்க அவனை பார்த்து போகும் பேசும் பொழுது,
hey, what happened man, you got cheated.
என்னப்பா, நீ ஏமாற்றப்பட்டு விட்டாயே.
He said, never mind, I'll work another 7 years. I want to get that.
இல்ல இல்ல பரவாயில்ல, இன்னும் 7 வருஷம் வேலை செஞ்சாலும் என் ராகேலை நான் திருமணம் பண்ணுவேன்.
Now he's worked 12, 13 years.
அவன் இப்போ 13 ஆண்டுகள் வேலை செய்து விட்டான்.
It's okay, only one more year and I'll get her.
இன்னும் ஒரு வருடம் தான், நான் அவளை திருமணம் பண்ணிக்கொள்வேன்.
See what a different attitude.
பாருங்க, அவனுக்குள்ள வித்தியாச மனப்பான்மை பாருங்க.
It depends whether you love or not.
அது அவன் அன்பு கொள்கிறானா இல்லையா என்பதை சார்ந்து இருக்கு.
All light, easy.
இங்க ஆண்டவர் சொல்கிறார், அது லகுவா இருக்கும் மெதுவா இருக்கும்.
God's yoke is easy.
தேவனுடைய நுகம் என்றைக்கும்,
his burden is light.
லகுவாகவும் மெதுவாகவும் இருக்கும்.
And if you have not found it like that,
நீங்கள் அதை அப்படி உணரவில்லை என்றால்,
remember it is because you don't love the Lord with all your heart.
நீங்கள் முழு இதயத்தோடு இன்னும் கர்த்தரை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம்.
There's something in the world that you love more than Jesus Christ.
இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இந்த உலகத்திலே வேற எதையோ நீங்க அதிகமா நேசிக்கிறீர்கள்.
You know, I know the Lord has asked me this question.
என்னை ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்பார் என்றார்.
Do you love your ministry more than you love me?
என்னை காட்டில் உன் ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறாயா?
Sometimes we can serve the Lord and our ministry itself is more important to us than the Lord himself.
நாம் சில நேரங்களிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, அதிகமாக வேலை செய்யும் பொழுது, இந்த ஊழியமே கர்த்தரை காட்டிலும் அதிக மேன்மை உள்ளதாய் மாறிவிடும்.
Yeah, I want to speak to all those who preach the word of God.
நீங்க எல்லாருமே கர்த்தரை வார்த்தை பிரசங்கிக்க வேண்டும் என
விரும்புகிறேன். No, those who are preaching the word of God.
கர்த்தரை வார்த்தை பிரசங்கிக்க யாரா இருந்தாலும்,
let me ask you this question.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Is your ministry more important to you than the Lord himself?
கர்த்தரை காட்டிலும் உங்க ஊழியம் உங்களுக்கு ரொம்ப பெரிதா இருக்கிறதா?
Then your burden will be heavy.
நிச்சயமாய் உங்களுடைய காரியங்கள், ஊழியங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கும்.
My ministry is not a burden for me.
என்னுடைய ஊழியம் எனக்கு பாரமாக இல்லை.
Preaching is not a burden for me.
பிரசங்கம் பண்ணுவது எனக்கு பாரமாக இல்லை.
I'd be happy to preach from morning till night.
காலை முதல் இரவு வரைக்கும் பிரசங்கம் பண்ண சொன்னாலும் நான் பண்ண முடியும்.
It's not a burden.
எனக்கு அது பாரமாக இல்லை.
Because my ministry is not my God.
என்னுடைய ஊழியம் என்னுடைய தெய்வம் அல்ல.
Jesus is my God.
இயேசு என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
I spend more time with Jesus than in my ministry.
என்னுடைய ஊழியத்தை நேரம் செலவு பண்ணுவதை காட்டிலும் என் கர்த்தரோடு நான் அதிக நேரத்தை நான் செலவு பண்ணுகிறேன்.
Some of you spend more time with the ministry than with the Lord.
அநேகர் தங்கள் ஊழியத்தில் அதிகமாக உங்கள் நேரங்களை செலவு பண்ணுகிறீர்கள். கர்த்தரிடத்தில் செலவு பண்ணவில்லை.
Then it will be a burden.
அது உங்களுக்கு பாரமாக தான் தோன்றும்.
You don't love the Lord.
நீங்க கர்த்தரை நேசிக்கவில்லை.
You love your ministry.
உங்க ஊழியத்தை நேசிக்கிறீர்கள்.
You want to do something.
நீங்க ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறீர்கள்.
Get a name for yourself.
உங்களுக்கு ஒரு பெயர் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள்.
Long ago I said, Lord, I don't want any name for myself.
ஆண்டவரே, எனக்கு எந்த பெயரும் வர வேண்டாம்.
Let my name be dragged in the dust. Let the name of Jesus be glorified.
என்னோட பெயர் குப்பையில் போகட்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா.
My brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
you know what the Lord is looking for in India?
இன்றைக்கு இந்தியா தேசத்தில் இயேசு எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா?
Or in Chennai?
இல்ல, சென்னை பட்டணத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா?
You know what he is looking for?
இயேசு எதை பார்க்கிறார் தெரியுமா?
He is not looking for a lot of people who will go here and there and do so many things for him.
எல்லா ஜனங்களும் போய் இங்கே அங்கே ஓடி திரிந்து கர்த்தருக்கு ஏதோ செய்ய வேண்டும் எதிர்பார்க்கவில்லை.
He is looking for people who will love him with all their heart.
தன் முழு இதயத்தோடு தன்னை நேசிக்கிற மக்களை தான் தென்னைப்பட்டதை எதிர்பார்க்கிறார்.
Lord Jesus, all my heart belongs to you.
ஓ, என் முழு இதயம் உமக்கு உரியது என்று நீங்க சொல்ல முடியுமா?
Nobody in the world is important for me but you.
ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரும் எனக்கு முக்கியமானவள் அல்ல. உம்மை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன்.
I don't care what anybody in the world thinks about me.
என்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை.
I want to know what you think about me.
நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர் என்பதை தான் விசுவாசம்.
How many of you sitting here can honestly say that?
நீங்க உட்கார்ந்திருக்கிற எத்தனை அதை தைரியமா உண்மையா சொல்ல முடியும்?
Lord, I am only interested in what you think about me.
நீர் என்னை குறித்து என்ன சிந்திக்கிறீர், எதிர்பார்க்கிறீர், யோசிக்க என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று உங்களை எத்தனை சொல்ல முடியும்?
I don't care what the other believers think about me.
மற்ற விசுவாசி என்னை குறித்து என்ன சொல்கிறார் என்பது எனக்கு பெரியதல்ல.
Whether they think I'm spiritual or they think I'm carnal, it is unimportant.
எனக்கு அது ஆவிக்குரிய காலத்திலேயோ அது முக்கியமானதோ இல்ல எதுவா
இருந்தாலும்
அவருடைய கருத்தை குறித்து நான் அதிகமாக கவலைப்படவில்லை.
ஆண்டவரே,
உம்முடைய கருத்தை குறித்து, உம்முடைய யோசனை குறித்து அதிகம் நான் அறிந்து கொள்ள
விரும்புகிறேன்.
அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம்.
Sometimes I think when I'm preaching, I think like this.
நான் பிரசங்கம் பண்ணும் நான் இப்படி யோசிக்கின்றேன்.
Jesus is sitting there in the front seat.
இயேசு எனக்கு முன்பதாக அந்த இருக்கையில் உட்கார்ந்திருக்கிறார்.
He is listening to every word I am saying.
Na enallam prasangam panugirano ella vaathai uttu kekkira.
I can't see him.
Naan paaka mudiyavilla,
but he is there.
Ana avar ukkandirukkar.
And I am not bothered what all of you think.
Neenga enna enna nenikireenga enna pathindrada na kavala padala.
I am looking at him.
Ana avare paathukondirukkaren.
What does he think of what I am saying?
Naan solugire kurithu avar enna nenaithu kondirukkar.
He knows why I am saying everything.
Yena idellathai solugiren endru avarku theriyum.
He knows whether I'm saying this to get a name for myself.
நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுவதனால் எனக்கு பெயர் வருகிறதா என்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
Oh, I want to please him.
ஓ, நான் அவரை திருப்திப்படுத்த விரும்புகிறேன், பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
Please remember this, brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரியே, இதை நினைத்து பாருங்க.
All the opinion of the world is useless.
உலகத்தில் இருக்கிற உங்களை குறித்து பேசப்படுகிற கருத்துக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, உபயோகம் இல்லை.
When I was a young preacher,
நான் ஒரு வாலிப பிரசங்கியா இருக்கும் பொழுது,
like all others, I was afraid of people.
நான் மற்றவர்களை போலவே ஜனங்களை பார்த்து பயப்படுவேன்.
But then the Lord gave me an understanding, a vision.
அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்தார்.
He said, "Do you know what all these people are?"
இந்த ஜனங்களை யார் தெரியுமா?
They are all made of dust.
அவர்கள் எல்லாரும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள்.
If I take the breath out of their nose, they'll become dust.
அவர்கள் சரீரத்திலிருந்து ஆவியை நான் எடுப்பேன் என்றால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மண்ணாய் போய்விடும்.
Only dust.
வெறும் மண்.
And the Lord said, are you worried? Supposing you stand in front of a pile of mud, are you worried about that opinion of that pile of mud?
ஒரு பெரிய மண் குவியல் முன்பாக நிற்பில் என்றால் அந்த களிமண்ணை பார்த்து நீங்க பயப்படுவீர்களா?
No,
பயப்பட மாட்டோம்.
One pile of mud here,
ஒரு பக்கம் இந்த பக்கம் அதிக களிமண் இருக்கிறது.
Another pile of mud here,
இந்த பக்கத்துல மண் இருக்கிறது.
Another pile of mud there,
அந்த பக்கத்திலே மண் குவிந்து இருக்கிறது.
That's all.
அவ்வளவுதான்.
I'm not bothered.
நான் அதை பார்த்து பயப்படவில்லை.
But Jesus, he's there.
ஆனா இயேசு இங்கே உட்கார்ந்திருக்கிறார்.
Only one I want to please.
ஓ, அவரை மாத்திரம் நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன்.
Once I decided to preach like that,
இப்படி நான் பிரசங்க தீர்மானம் பண்ணுவேன் என்றால்,
it became easy.
அது எனக்கு சுலபமாய் மாறிவிடும்.
But before that, it was a burden.
ஆனா அதற்கு முன்பதாக எனக்கு அது பாரமாக இருந்தது.
What does he think?
அவர் என்ன நினைப்பார்?
What does she think?
இவர்கள் என்ன நினைப்பார்கள்?
What do they think?
இவர்கள் என்ன நினைப்பார்கள்?
What do the people sitting behind me think?
ஓ, எனக்கு பின்மால் உட்கார்ந்து ஊழியர்கள் என்ன நினைப்பார்கள்?
That's dust on all sides.
ஓ, எல்லா என்ன சுற்றி இருக்க மண்.
Jesus is there.
இயேசு என் முன்பாக இருக்கிறார்.
Not only in preaching.
நான் பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல.
In your life.
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை.
The opinion of men is useless.
உங்களை குறித்தான மனுஷனுடைய யோசனைகள் அது உபயோகமற்றவைகள்.
Ask yourself one question. Is the Lord pleased with your life? Is God pleased with your life?
நான் உங்களுக்கு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Is God pleased with your life?
உங்க மனைவி குறித்து தேவன் பிரியமா இருக்கிறாரா?
Your life.
உங்களுடைய வாழ்க்கை குறித்து.
Is God happy with the way you're living?
நீ எப்படி வாழ்கிறாயோ அந்த வாழ்க்கை குறித்து கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா?
That's the most important question.
அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி.
And it's very easy to know that.
அது சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும்.
Because you have a conscience.
ஏன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்குது.
A conscience is like a little preacher who lives inside your heart.
மனசாட்சி என்பது உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பிரசங்கியார்.
See, people like me you can hear only once in a while.
என்ன போல ஆட்களை நீங்கள் எந்த ஒரு நாள் தான் கேட்க முடியும்.
You come to a meeting, you can hear the preacher.
நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த பிரசங்கியோட பிரசங்கத்தை கேட்கலாம்.
But there's another preacher living inside you.
ஆனா இன்னொரு பிரசங்கியார் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார்.
Wherever you go, he is there.
எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் அவர் வருவார்.
When you speak an unkind word to somebody,
நீங்கள் யாரிடத்திலமாவது பிரியமற்ற வார்த்தை பேசுவீர்கள் என்றால்,
that preacher will say that was not a good way to speak.
அந்த பிரசங்கியார் சொல்வார், இப்படி நீ பேசக்கூடாது.
Listen to him.
என்ன கேள்?
Listen to that preacher inside.
அந்த பிரசங்கியார் சொல்லுகிற வார்த்தை கேள் என்று சொல்வார்.
When you are doing some business,
நீங்க சில வியாபாரம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது,
if you are cheating somebody,
யாரையாவது ஏமாற்றுவீர்கள் என்றால்,
this preacher will tell you that's wrong.
அந்த பிரசங்கியார் சொல்லுவார், இது தவறு.
You know, there's a lot of sin in business.
வியாபாரத்திலே அநேக பாவங்கள் அடங்கி இருக்கிறது.
In buying and selling,
there's
a lot of sin.
அநேக பாவங்கள் இருக்கிறது.
The world is full of people who buy and sell, and there are a lot of sinful things they do in that buying and selling.
உலக மக்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் அநேக பாவங்களை செய்கிறதை காண்கின்றோம்.
Because they kill that preacher.
அவர்கள் தன்னுடைய சொந்த மனசாட்சியினர் பிரசங்கியாரை கொல்லுகிறார்கள்.
If you are a disciple of Jesus,
நீங்கள் இயேசுவின் சீஷராக இருப்பீர்கள் என்றால்,
and you want to please only God,
நீங்கள் எப்பொழுதும் தேவனை மாத்திரம் பிரியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
You will be honest in all your business.
உங்கள் எல்லா வியாபாரத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I'll give you an example.
நான் இங்கே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன்.
Supposing you are selling your tape recorder, second hand tape recorder.
நீங்கள் உங்களுடைய இரண்டாம் தரமான டேப் ரெக்கார்டரை விற்பனை செய்ய என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And you are selling it because this rewind button is not working properly.
இந்த ஏன் விற்கல என்றால் அந்த கேசட்டை ரீவைண்ட் பண்ணுகிற பட்டன் சரியா வேலை செய்யவில்லை என்று விற்கிறீர்கள்.
If you are a disciple of Jesus,
நீங்கள் இயேசுவின் சீஷனாக இருப்பீர்கள் என்றால்,
this is how you will sell it.
நீங்கள் இப்படி தான் விற்பனை செய்ய வேண்டும்.
And say, here I want to sell this, I want to tell you honestly this rewind button is not working.
இந்த டேப்பிற்கான விற்க விரும்புகிறேன், இதற்கு பிரச்சனையை சொல்லுகிறேன், இந்த ரீவைண்ட் பண்ணுகிற பட்டன் சரியாக வேலை செய்யவில்லை.
If you are not a disciple,
நீங்க சீஷனா இல்லை என்றால்,
you won't say anything.
நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்க.
Here is a tape recorder, I want to sell it because I want some money.
இந்த டேப் ரெக்கார்டர் இங்க இருக்குது, எனக்கு பணம் அவசியம், அதிகமா தேவை, அவசியமா உடனே இது விற்கிறதுக்காக வந்திருக்கேன்.
That's a lie.
அது போய்.
You're not selling it because you want money, you're selling it because the rewind button is not working properly.
நீங்க இத விற்கவில்லை, அந்த பட்டன் வேலை செய்யாதனால தான் விற்கிறீர்கள்.
And you sell it and the poor man buys it without knowing that this thing is not working properly.
நீங்க விற்கிறீர்கள், வாங்குற ஒரு மனுஷன் அதை வாங்கி கொண்டு போகிறான், அதுல பட்டன் வேலை செய்யவில்லை.
And you go away happy, I got a good price for that.
நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போறீங்க, நல்ல பணத்தை நான் பணத்துக்கு அதை விட்டு விட்டேன்.
A disciple will not be happy and say, oh, I cheated that man.
ஆனா சீஷன் சந்தோஷப்பட மாட்டான், அவன் மனசாட்சி குற்றப்படுத்துவது, ஐயோ நான் ஏமாற்றி விட்டேன்னு சொல்லுவான்.
Even if he's done it, he'll go back to that man and say, see, I'm sorry, I didn't tell you the truth. This rewind button is not working properly, so please take some of this money back.
ஒருவேளை அப்படியே அவன் ஏமாற்றி விட்டினாலும் அவன் மனசாட்சி குத்துவதில் நிறுத்தம் ஓடிப்பே இந்த மனுஷனிடத்தில், சகோதரனே நான் ஏமாற்றி விட்டு விட்டேன், இந்த பட்டன் சரியா வேலை செய்யவில்லை என்று உண்மையை சொல்லுவான்.
That is what I mean by the such a lot of sin in buying and selling.
ஆகிலும் நான் சொல்லுகிறேன், வாங்குவதிலும் விற்பதிலும் வியாபாரத்திலே இப்படியாக அநேக பாவங்கள் இருக்கு.
People are dishonest.
உண்மையான
they say something is very good first class, it is not first class.
அவர்கள் முதல் தரம் என்று சொல்வார்கள், முதல் தரமானதா இருக்காது.
And what do they get?
என்ன பெற்றுக்கொள்ள?
A little bit of money.
பணம்.
What do they lose?
எதை இழக்கிறார்கள்?
Their conscience.
அவருடைய மனசாட்சி இழந்து விடுகிறார்கள்.
A disciple values his conscience more than he values money.
சீஷனுக்கு தன் மனசாட்சி தான் பணத்தை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வந்தது.
Now you ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பாருங்க.
Do you value your conscience more than money?
உங்கள் பணத்தை காட்டிலும் மனசாட்சி அதிகம் விரும்புகிறீர்களா?
I remember once I went to a shop and I bought something from that shop.
ஒரு கடையில் போய் ஒரு பொருளை நான் வாங்க போகிறேன்.
And the man gave me some change.
அவன் சில பணத்தை எனக்கு மீதி சில்லறை தருகிறான்.
It was late at night.
அது இரவு நேரம்.
And I went home.
நான் வீட்டுக்கு போகிறேன்.
And I saw, hey, he has given me more change than I deserve.
எனக்கு வர வேண்டிய சில்லறை காட்டிலும் அதிக சில்லறை கொடுத்து விட்டான்னு நான் பார்க்கிறேன்.
So I said, okay, tomorrow morning I will go and give this extra money back.
சரி, அடுத்த நாள் காலையில சென்று மீதம் அதிகமாக கொடுத்த பணத்தை நான் திரும்ப தந்து விடுவேன் என்று தீர்மானிக்கிறார்.
But the Lord asked me a question.
அந்த ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிறார்.
Supposing you got less change,
ஒருவேளை குறைவான சில்லறை இருக்கும் என்றால்
will you go back tomorrow morning?
நீங்க அடுத்த நாள் காலையில போய் அந்த சில்லறை மீதம் வாங்குவீங்க?
No, if I got less change I'll go back tonight itself.
ஒருவேளை சில்லறை குறைவாக கொடுத்து விட்டால் உடனே வீட்டுக்கு வந்து உடனே திரும்ப போய் விடுவீங்க.
So the Lord said go back tonight and give it back.
ஆண்டவர் சொல்லுவார் அதிகமா வாங்கிட்டு வந்து விட்டா இன்னைக்கே பேபே கொடு என்று சொல்லுவார்.
These are the small things in which you find out whether you are a disciple or whether you are a believer.
இந்த சின்ன சின்ன காரியத்தில் நீங்க உண்மையான ஒரு சீஷனா அல்லது ஒரு விசுவாசியமா மாத்திரம் இருக்கிறீங்களா என்று அறிந்துகொள்ளலாம்.
I got on my scooter and went back to the shop and gave back the money.
உடனே நான் ஸ்கூட்டர் எடுத்தேன், கடைக்கு சென்றேன், மீதமுள்ள அதிக சில்லறை கொடுத்து விட்டேன்.
It's not a burden.
அது எனக்கு பாரமா இல்ல.
I was so happy when I came back.
அதை கொடுத்து விட்டு வரும்பொழுது சந்தோஷமா இருந்தேன்.
I remember many years ago.
20 வருடங்களுக்கு நடந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது.
I took baptism 37 years ago.
37 ஆண்டில் முன்பதாக நான் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது
the Lord said to me.
ஆண்டவர் என்னோட பேசினார்.
See, you are working on a ship.
நீ ஒரு கப்பலில வேலை செய்கிறாய்.
And many times you have come from other countries and you have brought many things without paying customs duty.
நீ பல வெளிநாடுகள் சென்று வரும்பொழுது அநேக பொருட்களை கொண்டு வருகிறாய், ஆனால் அதுக்குரிய வரியை செலுத்தாமல் வருகிறாய்.
Now you must repay that.
நீ திரும்ப அதை செலுத்து என்று சொன்னார்.
Now you are my disciple.
நீ இப்போ என்ன சீஷனாய் இருக்கிறாய்.
You make a list of all the duty you owe to the government.
அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அத்தனை வரியை கணக்கெடு என்று சொன்னார்.
So I sat down.
நான் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தேன்.
And I calculated.
நான் ஒவ்வொன்றாய் கணக்கு போட்டு பார்த்தேன்.
It came to 4 months salary.
என்னுடைய 4 மாத சம்பளம் அளவிற்கு அது வந்தது.
I was a naval officer. I was getting a very good salary.
நான் ஒரு நேவல் ஆபீசரா இருந்தபடினாலே நல்ல சம்பளம் எனக்கு.
4 months salary.
4 மாத சம்பளம் அளவு.
I did not have that much savings in my bank.
எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய பேங்க்ல பணம் இல்லை.
So I worked.
நான் வேலை செய்தேன்.
Earned that money.
அந்த பணத்தை சம்பாதித்தேன்.
And gave it back to the government.
திரும்ப அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டேன்.
My bank account was empty.
என்னோட பேங்க் அக்கவுண்ட் ஒன்றுமில்லை.
My heart was full.
ஆனா என்னோட இருதயமோ நிறைவாக இருந்தது. Hallelujah.
Otherwise my heart would have been empty and my bank account will be full.
மற்றபடி என்னோட பேங்க் அக்கவுண்ட் அதிகமா இருக்கலாம், என்னோட இருதயமோ ஒன்றுமில்லாம இருந்திருக்கும்.
You may say I am a fool.
ஜனங்கள் சொல்வார்கள் என்னை பார்த்து நீ பைத்தியக்காரன்.
Nobody caught you.
யாரும் உன்னை பிடிக்கலையே.
And everybody does it.
எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க.
You know this is an explanation which many people use. Everybody does it.
எல்லார் மனுஷனும் இது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த தவறு தானே செய்யறாங்க.
When I stand at the judgment seat of Christ.
இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பு நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது.
And the Lord asks you.
தேவன் உன்னை பார்த்து கேள்வி கேட்பார்.
We all stand there.
எல்லாரும் நிற்கும் பொழுது.
Why did you do this wrong thing?
நீ ஏன் இந்த தவறை செய்தாய்?
And you say Lord everybody was doing it.
ஆண்டவரே எல்லாரும் அதை செஞ்சாங்க, நான் அதனால செஞ்சேன்.
Then the Lord will tell you I will send you where I am sending everybody.
ஆண்டவர் சொல்வார் எல்லாரும் போற இடத்துக்கு நானும் உன்னை அனுப்பி வைக்கிறேன், நரகத்துக்கு அனுப்புறேன்.
They are going to hell, you also go there.
அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க, நீனும் போ.
Do you want to go where everybody is going?
எல்லாரும் போற இடத்துக்கு நீ போக விரும்பறியா? போ.
Then don't do what everybody is doing.
அப்படி போக விரும்பலனா அவங்க செய்யறபடி நீ செய்யாத.
Don't say everybody does it.
எல்லாரும் செய்யற நீ சொல்லாத.
Then there are some clever people who say see if you live in this world you must adjust a little bit.
சில சொல்வார்கள் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறபடினாலே சில காரியத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்.
See this adjust is a very special word among believers. We have
to adjust. நடுவிலே இந்த அட்ஜஸ்ட் பண்ணுது என்ற வார்த்தை ரொம்ப பொதுவாக இருக்கிறது.
We have to do few wrong things otherwise we cannot live in this world.
சில தவறுகளை நம்ம செஞ்சாதான் வாழ முடியும் இந்த உலகத்தில்.
This standard of the Christian life you are preaching where you never do anything wrong. Oh what a burden it is.
நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும் பொழுது இது உண்மையாக மிகப்பெரிய பாரமா இருக்கும்.
Such a high standard.
ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை.
Why is it a burden? Why is it a burden?
ஏன் இது பாரமா இருக்கிறது?
Because you don't love the Lord with all your heart.
நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கவில்லை.
When you love the Lord with all your heart,
உங்கள் இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்பில் என்றால்
nothing is a burden.
எது உங்களுக்கு பாரமா இருக்காது?
You read in Luke chapter 19.
லூக்காளின சுவிசேஷம் 19 அதிகாரத்தில்
there was a man called Zacchaeus.
இங்கே சகே என்கிற மனுஷனை பார்க்கிறோம்.
He was a man who cheated many people for many. He was a tax collector who cheated many people.
அவன் வரி வசூலாய் இருந்தான், எத்தனையோ பேரை அவன் ஏமாற்றினதை பார்க்கிறோம்.
One day the Holy Spirit told Jesus.
ஒரு நாள் பரிசுத்தாவி இயேசு எடுத்து சொன்னார்.
Don't worry what people think about that man.
அந்த மனுஷனை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நீ
நினைக்காதே. He has now come to a place of need in his life.
இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை சந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன்.
And he has a need in his heart.
அவருடைய இருதயத்தில் ஒரு தேவை இருக்கிறது.
You go to his house.
அவருடைய வீட்டுக்கு நீ போ.
And Jesus went to his house.
இயேசு வீட்டுக்கு போனார்.
And all the people began to say, "Oh, this holy man, verse 7, has gone to the house of a sinner."
எல்லாரும் அங்க பார்த்து ஜனங்க சொல்றாங்க, "இவர் ஒரு பரிசுத்தவான், ஏன் அந்த பாவி வீட்டுக்கு போனார்?"
Jesus was not bothered about what people said.
இயேசு ஜனம் என்ன சொல்லிருந்ததே அவர் சட்டை பண்ணவில்லை.
He told Zacchaeus, I want to come to your house.
அவர் சகேயிட்ட சொன்னார், உன் வீட்டுக்கு நான் வர
விரும்புகிறேன்.
அங்கே வேத வசனம் சொல்லுகிறது.
In verse 8 it says,
எட்டாம் வசனம் சொல்லுகிறது.
Zacchaeus stopped.
சகேயு நின்றான்.
Where did he stand? Where did he stop?
எங்க நின்றான்?
Have you ever thought of that?
அது எங்க யோசித்து பார்த்தீங்களா?
Where did he stop?
எங்க நின்றான்?
He was coming down from the tree.
மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறவர்.
Came all the way to his house.
வீடு வரைக்கும் வந்து விட்டான்.
And outside his house he stood.
ஆனா வீட்டுக்கு முன்பாக நின்று விட்டான்.
He said, Lord,
அவர் சொல்றான், இயேசுவே,
don't come to my house.
என் வீட்டுக்குள்ள நீ வராதீரம்.
This house has been built with black money.
இந்த வீடு கருப்பு பணத்தினால் கட்டப்பட்ட வீடு.
There are many things inside this house which I have bought with black money.
என்னுடைய தவறாய் சம்பாதித்த பணத்தின் மூலம் இந்த பொருட்கள் எல்லாம் நான் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்.
I know there is a verse hanging there, God bless our home, but now I realize you cannot bless this home.
எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ள ஒரு வசனம் மாட்டிருக்கு, தேவன் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பார், ஆனா இப்ப ஆசீர்வதிக்க மாட்டேன்.
I know there is a verse hanging there that Christ is the head of this house, but he is not really the head of this house.
உண்மையா சில வீடுகளிலே கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர் இருக்கும், ஆனா உண்மையா இயேசு தலைவரா இருக்க மாட்டார்.
Because it is built with black money.
ஏனா இந்த வீடு கருப்பு பணத்தால் கட்டப்பட்ட வீடு.
It is built violating so many laws and giving bribes to so many people.
அநேக சட்ட திட்டங்களை மீறி ஜனங்களை ஏமாற்றி சம்பாதித்த பணம்.
I have cheated so many people.
அநேக ஜனங்களை ஏமாற்றி இருக்கிறேன்.
Before you come into my house,
நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு முன்பு
I want to tell you,
நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
I am going to set everything right.
எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில சரி செய்ய போகிறேன்.
All the people and the government and everybody I cheated, I'll give back money with interest.
என்னுடைய அரசாங்கத்திலும் என்னுடைய பட்டணத்திலும் எத்தனை பேர் நான் வஞ்சித்தேனோ அத்தனை பேருக்கும் என் பணத்தை திரும்ப வட்டியுடன் நான் கொடுக்க போகிறேன்.
And you know what Jesus said?
உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
Jesus was so happy.
இயேசு மிகவும் சந்தோஷப்பட்டார்.
There were very few times in Jesus life where he was so happy with someone.
இயேசு சில நேரங்களில் மாத்திரமே தன் வாழ்க்கையில் அதிக சந்தோஷப்பட்டார்.
And here he was happy.
இங்கே அது நடந்தது.
He said, salvation has come to this house.
இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. Hallelujah.
Now when Jesus comes to your house,
இயேசு உங்க வீட்டுக்கு வருவார் என்றால்,
do you stop?
நீங்க வெளியே நில்லுங்க.
You say, Lord, you are a holy man, you cannot come to my house.
இயேசுவே, நீ பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன், எங்க வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது.
Lot of wrong things I have done.
அநேக தவறான காரியங்களை வாழ்க்கையில செய்து இருக்கிறேன்.
I know I've got all these nice verses hanging in my house, but it is all to deceive people only. I put it there.
என்ன வீட்ல இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கலாம் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் ஜனங்களை ஏமாற்ற கூடியதா இருக்கும்.
But Lord, I want to set everything right.
ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் வீட்டுல முதலாவது எல்லா காரியத்தையும் சரி செய்ய போறேன்.
I don't know how many years it took for Zacchaeus to set all those things right.
எனக்கு தெரியாது சகேயுக்கு எத்தனை ஆண்டுகள் பிடித்தது இதெல்லாம் சரி செய்ய என்று சொல்லி.
To find out the address of all the people whom he cheated and send the money.
யார் யாரெல்லாம் ஏமாத்தினானோ அத்தனை பேருடைய விலாசத்தை கண்டுபிடிச்சு அவ்வளவு பேர் அவரோட பேச்சு சரி செய்ய வேண்டும்.
But he did it.
ஆனா அவன் செய்தான்.
And I'm sure he was a happy man.
நான் விசுவாசிக்கிறேன் அவன் எல்லாரை காத்து அதிக சந்தோஷமுடன் இருந்திருப்பான். அல்லேலூயா.
When he died, there may not have been so much money in his bank account, but he died a happy man.
அவன் மரிக்கும் பொழுது ஒருவேளை பேங்க் அக்கவுண்ட்ல அதிக பணம் இருந்திருக்காது, ஆனா சந்தோஷமுள்ளவன் நான் மரித்தான்.
I want to ask you.
உங்களை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Do you find setting things right like this a burden, or are you happy to do it?
உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை சரி செய்வதை பாரமா எண்ணுகிறீர்களா அல்லது சந்தோஷமா இருக்கிறீர்களா?
That depends on whether you love the Lord or not.
அதுதான் நீங்கள் கர்த்தரை நேசிக்கலாம் இல்லையா என்பது தெரியும்.
If you love the Lord with all your heart, everything will be light.
உங்கள் வாழ்க்கையில இயேசுவை முழு இதயத்தோடு நேசிப்பில் என்றால் எல்லா காரியமும் உங்களுக்கு இலகுவாக எளிமையாக தோன்றும்.
Then I want to tell you another thing.
இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
You know the what we call the Lord's Prayer in Matthew chapter 6.
நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஜெபம்.
Many of us repeat it like a parrot every day, our Father who art in heaven.
ஒரு கிளியை போன்று நம்ம எல்லாரோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரமண்டலுக்கு பிதாவே என்று ஜெபம் பண்ணலாம்.
I think in more in the other denominational churches they repeat it.
சில மற்ற மெயின்லைன் சபைகளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து வழக்கமாக சொல்கிற ஜெபமாக வச்சிருக்கிறார்கள்.
See, there are 6 requests in this prayer.
இந்த ஜெபத்திலே 6 வேண்டுதல் இருக்கிறது.
Hallowed be thy name.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Thy kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Thy will be done.
உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக.
Give us our daily bread.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
Forgive us our sins.
எங்களுடைய பாவங்களை மன்னியும்.
Deliver us from evil.
தீமையிலிருந்து எங்களை ரட்சியும்.
Out of all these 6 requests,
இந்த எல்லா 6 வேண்டுதல்களுக்கு இடையில்,
after finishing teaching that prayer in Matthew 6 verses 9 to 13,
6 அதிகாரம் 9 முதல் 13 வசனம் வரைக்கும் இயேசு இதை சொல்லி கொடுத்த பிறகு,
he said, now out of all these 6 requests I want to tell you especially about one of them which is very important.
இந்த 6 முக்கியமான காரியங்களிலும் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு அதிகமாய் கற்று உணர்த்த விரும்புகிறேன் என்று சொன்னார்.
Why did he talk about one request more than others?
ஏன் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை அதிகமாக வலியுறுத்தினார்?
Because that was very important.
அது மிக மிக முக்கியம்.
It's like if your father writes you a letter.
உங்கள் தகப்பன் உங்களுக்கு ஒரு கடிதம் போடுவார் என்று சொன்னால்,
he writes six things there.
அநேக ஆறு காரியங்கள் எழுதிவிட்டு,
and at the end he says, my son, there is one of these six things I want to emphasize. This is very, very important.
என் மகனே, இந்த ஆறு காரியங்களில் ஒரு காரியத்தை உனக்கு அதிகம் வலியுறுத்த விரும்புகிறேன். அது மிக மிக முக்கியம் என்று சொல்லுவார்.
What is that one thing?
அது அந்த ஒரு காரியம் என்ன?
Listen.
நன்றாக கவனிங்க.
Verse 14.
14ஆம் வசனம்.
If you forgive men their transgressions, your heavenly Father will forgive you.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார்.
Because Jesus was taught us to pray, forgive us as we forgive other people.
இயேசு இப்படி ஜெபம் செய்ய கற்றுக்கொடுத்தார், நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும்.
If you don't forgive men, your father will not forgive you.
நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிக்க மாட்டார்.
Very, very important.
மிக மிக முக்கியம்.
I have met many, many believers who have not forgiven other people.
மற்றவர்களை மன்னிக்காத அநேக விசுவாசிகளை என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன்.
Now there are many of you sitting here.
உங்களில் அநேகர் அப்படி இருக்கிறீர்களா?
I want to ask you one question.
உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Is there anybody in the world you have not forgiven?
இந்த உலகத்திலே யாரையாவது ஒருவரை நீங்க அறமென்னா இதை யோசிக்க வேணாம்.
As soon as I ask the question, you know the answer.
நான் இந்த கேள்வியை கேட்கும் பொழுதே உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிருக்கும்.